وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال تعالى: هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. وقال تعالى: هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. وقال أيضا: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل: من يأبى يا رسول الله؟ قال: من أتاني دخل الجنة ومن أساني فقد أبى. أو كما قال عليه الصلاة والسلام. اللهم نلدي أرغلي أنب سخودر خلي بري أرغلي اللهم أنجي بأيند تقوى ويكري بدي كماري முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொடுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகிற்கு பல நேமத்துகளை பல விதத்திலும் அல்லாஹ் செய்திருக்கிறான். இந்த மனித குலத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் நேமத்தை, ஒரு பெரும் அருளை, ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் இறுதியாக தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேமத்துகளில் இவ்வுலகிற்கு, இந்த மக்களுக்கு, உலகில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட ஒரு மாபெரும் செல்வம், ஒரு பெரும் நேமத். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த இறுதி நேமத்தை அல்லாஹ் இவ்வுலகிற்கு காண்பிக்காவிட்டால் இந்த உலகம் படைக்கப்பட்ட நோக்கமும் நிறைவேற்றப்பட்டிருக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகிற்கு அவ்வளவு சிறந்த ஒரு மகத்துவமான சங்கையான ஒரு நேமத்தை இறுதி நபி என்ற வடிவத்தில், நபிமார்களின் இமாம் என்ற தோற்றத்தில், சையதுல் கௌனைன் இந்த உலகத்தின் ஆழத்துடைய தலைவராகவும், மக்கள் எல்லோரும் நேசிக்கக்கூடிய இறுதி நபியாகவும், முத்திரிடப்பட்ட தாஜுல் மதீனா என்று வர்ணிக்கப்படக்கூடிய மதீனத்தின் கிரீடமாகவும் உலகிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்ததுதான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவர்களும் ரபீஉல் அவ்வலின் இறுதி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பிறந்து மரணித்த இந்த சங்கையான மாதத்தில் பல நிகழ்வுகளில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் பல நேமத்துகள் செய்திருந்த போதும் இந்த நபியை, இந்த புனிதரை, இந்த சிறப்பு அம்சம் உள்ள அல்லாஹ்வுடைய நேசரை, அல்லாஹ்வுடைய தூதரை, இறுதியாக மக்களுடைய ரசூலாக, மக்களுக்கு இறுதி நபியாக, காத்தமுல் நபியின் என்ற முத்திரையிடப்பட்ட நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்தான். காரணம், அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், உள்ளம், பார்வை, அவர்களுடைய மேனையின் வடிவம் அனைத்தும் அல்லாஹ் மிக சிறப்பாக, மிகவும் கண்ணியமாக, மிகவும் மக்களுடைய பார்வைக்கு எல்லா வகையிலும் சிறப்பம்சம் உள்ளதாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் ரபீஉல் அவ்வலுடைய இந்த மாதத்தில் தான் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வருகையை முட்கூட்டியே அல்லாஹு தஆலா அறிவித்தான். முன்னே நபிமார்கள் அவருடைய வருகையை அறிவித்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி வைத்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இதை கூறிவிட்டு சென்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையின் பின் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்ற கூடாது என்று மக்களுக்கு போதித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்வார்களோ அதை அவர்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதாக இருந்தது. எந்த துவாவை அவர்கள் கேட்பார்களோ அது உள்ளத்தால் இருந்து வெளியாகக்கூடியதாக இருந்தது. யாருடைய நிலைமையை அவர்கள் முன்வைப்பார்களோ அது நிச்சயமாக உண்மையானதாக இருந்தது. எந்த எச்சரிக்கையை அவர்கள் விடுத்தார்களோ அந்த எச்சரிக்கை அது இன்றும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று தடுத்து அதை செய்தால் எது வரும் என்று சொன்னார்களோ அது நிச்சயமாக வந்துவிடும் என்பதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. இதை செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்களோ அதை செய்யாதவர்கள் நஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பதும் அது கண் கண்ட உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் மனிதர் என்ற தோற்றத்தில் பலரும் தோன்று மறைந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவ்வுலகிற்கு தந்த ஒரு மாபெரும் செல்வம், அல்லாஹ் இந்த உலகிற்கு நமக்கு செய்த பாக்கியம் இறுதியாக வந்தவல்லவா, அதில் பல பாக்கியங்கள் தங்கியிருக்கிறது. முன்னால் நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக எடுத்து காண்பித்திருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்தது என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்தது என்ன, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்தது என்ன, ஆரம்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் வரைக்கும் உலகில் நடந்த எல்லா நிகழ்வுகளும், நல்லதும் தீமையும், நல்லவர்களும் தீயவர்களும், பாவிகளும் பாவத்தில் மூழ்கியிருந்தவர்களும், நல்லவர்களும் புனிதர்களும் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை தான் பின்பற்ற வேண்டும், இந்த நல்ல வாழ்க்கையை எடுத்து நடக்க வேண்டும், இதனால் தான் இந்த நோய் என்று முற்கூட்டியே போலியோவுக்கு மருந்து கொடுக்கிறது போல, மலேரியாவுக்கு மருந்து கொடுக்கிறது போல, இன்ஜெக்ஷனுடைய பரிமாற்றங்கள் செய்வது போன்றுதான் இந்த உம்மத்துக்கெல்லாம் சுபஹானஹு வதஆலா முன்னே எல்லா நோய்கள் இருந்து அல்லாஹ் பிரிகாஷனுக்குரிய அதுக்குரிய பாதுகாப்புக்குரிய எல்லா வழிகளையும் செய்து தந்ததற்கு பிறகும் இந்த சமூகம், இந்த உம்மத், இந்த நபியுடைய இந்த தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை புரியாமல் நடப்பதென்றாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு கைசேதமாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இதை புரிய முடியக்கூடியதாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறுதியாக ஆக்கிவிட்டான், இறுதி ரசூலாக ஆக்கிவிட்டான். அதனால் அவர்களுடைய மார்க்கத்தை ஒரு குறுகிய சிந்தனையுள்ள மார்க்கமாக, அவர்களுடைய வழிமுறையை அது ஒரு சாராருக்கு இலகுவானதாகவும் மற்ற சாராருக்கு அது கஷ்டமானதாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கவில்லை. அவர்கள் ஒன்றை கேட்பதாக இருந்தால் நான் துஆ என்று குறிப்பிட்டேன், நபி அவர்கள் என்னை மிஸ்கீன்களுடன் இருந்து மிஸ்கீன்களுடன் என்னை எழுப்பாட்டுவாயாக என்று நபி அவர்கள் கேட்பார்கள். ஏன் அவர்கள் மிஸ்கீன் என்று சொல்லும் பொழுது அந்த ஏழைகள், அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அந்த நிலைமையை அவர்கள் அனுபவித்திருந்தார்கள். மிஸ்கீனுடைய நிலைமை என்ன, ஒரு ஃபக்கீருடைய நிலைமை என்ன, ஒரு வறிய கஷ்டத்தில் இருக்கக்கூடியவருடைய நிலைமை என்ன என்பதை அவர்கள் அனுபவித்திருந்தார்கள். அந்த அனுபவத்தின் மூலமாக அவர்களை காணும் பொழுது, அவர்களுடைய கஷ்டங்களை தெரியும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு துடிப்பும் கவலையும் இருக்கக்கூடியதாக இருந்தது. இதனால் அவர்களுடன் நான் சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், துவா செய்தார்கள். ஏன், தன்னுடைய வயிற்றில் இரு கற்களை கட்டிக்கொண்டு பசியில் கொடுமையில் அந்த நின்று கொள்ள முடியாத நிலையில் கல்லை கட்டிக்கொண்டிருந்த நபியவர்கள் வீட்டில் 2 மாதமாக அடுப்பெரியவில்லை. அந்த அடுப்பெரியாத காலங்களில் பெரும் பேரிச்ச பழத்தையும் பாலையும் சாப்பிட்டுவிட்டு தன்னுடைய நேரத்தை கழித்த நபியவர்கள் கஷ்டத்தில் வாடுபவர்களின் கஷ்டம் என்றால் என்ன என்று அவருடைய உள்ளத்தால் தெரிந்திருந்தார்கள். இதனால் அவர்கள் அந்த உணர்வை தெரிந்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் என்னை மிஸ்கீன்களுடன் ஆக்கி வையா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை செல்வமாக்கி வையா அல்லாஹ், எனக்கு என்ன வறுமைகள் வந்த போதிலும், வறுமை என்பதை மனிதனை குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அபாயமான ஒன்றாக இருக்கிறது. மனிதன் வறுமையில் ஆகும் பொழுதே மார்க்கத்தை பறிக்கொடுத்து விடுகிறான், மார்க்கத்துக்கு விலை பேசி விடுகிறான். சில சகோதரர்களை பற்றி கொழும்பு நகரத்தில் அவர்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள், கொழும்பில் ஒரு பகுதியில் அவர்கள் இருக்கிறார்கள். ரெட் கிராஸில் உள்ளவர்கள் அவர்களுக்கு வீடு கொடுத்து, குடிசை கொடுத்து, கொடியை கொடுத்து, அந்த அவர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய படங்களை கொடுத்து, அந்த எல்லாம் கொடுத்து பணத்தையும் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஈமானுடைய ஆட்டம் அவர்கள் கண்டுவிடுகிறார்கள். இந்த நிலைமை நாலாபுரத்திலும் ஏற்படுகிறது. இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவில் நபியவர்கள் இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யா அல்லாஹ், எந்த வறுமை குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்து விடுமோ, எந்த வறுமை மனிதனை மதம் மாற்றி விடுமோ, எந்த வறுமை மனிதனை முருத்தலாக்கி விடுமோ, அந்த வறுமையில் இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். ஆக அவர்கள் ஒரு விடயத்தை பேசும் பொழுது, ஒரு விடயத்தை கேட்கும் பொழுது, ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது அதனுடைய உண்மையை தெரிந்து தன்னுடைய உள்ளத்தாலும், தன்னுடைய உறுப்புகளாலும், தன்னுடைய செயலாலும், தன்னுடைய அனைத்து பகுதிகளாலும் அதை புரிந்தவர்களாக செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார்கள். இதனால் மேலான சகோதரர்களை பெரியார்களே, அவருடைய வாழ்க்கை அது ஆதாரபூர்வமானதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை அது எல்லா வகையிலும் அதை பூர்த்தியானதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை அது மிகவும் சிறப்பானதாக இருந்தது. யாரும் எந்த காலத்திலும் எந்த பெரிய மனிதனும் இன்று 1400 வருடம் கடந்த பிறகும் எங்களுடைய ஒரு முஸ்லிமாக மூமினாக வாழக்கூடிய யாருக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னத்தை செய்தார்கள், அதை நாமும் செய்ய முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்பொழுது அதில் அந்த மனிதனுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படுவதில்லை. அது மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதில் இந்த கஷ்டம் தன்னுடைய ஈமானுடைய பலவீனத்தின் காரணத்தினால், தான் அணிந்திருக்கும் கண்ணாடியுடைய நிறம் அது மாறியிருக்கும் காரணத்தினால், அவளுக்கு அந்த வெளியில் உள்ள வெள்ளையும் அது மஞ்சளாக தென்படுவது போன்றே ஒரு நிலைமையாக இருக்கலாம். தன்னுடைய உள்ளத்தில் அவளுடைய மேனையில் இருக்கும் அந்த மஞ்ச காமாலையின் காரணத்தினால் தான் உண்ணும் அந்த உணவு அவளுக்கு ருசி வேறாக தென்படலாம். இல்லை என்றால் வேளாண் சகோதரர்களே, பிரியார்களே, யாருடைய உள்ளத்தில் ஈமான் என்ற இந்த ஜோதி, ஈமான் என்ற இந்த ஒளி, இந்த பிரகாசம் இருக்குமோ அவருக்கு நபியுடைய சுன்னா என்று சொல்லப்படும் பொழுது அந்த மனிதனுக்கு எப்பொழுதுமே அது கசப்பாக இருக்கவே முடியாது, அது கசப்பாக இருக்க மாட்டாது. ஏன், அவனுக்கு அது இனிப்பாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் அது அவளில் ஏற்படும் ஒரு வித்தியாசமே தவிர அதில் உள்ள ஒரு வித்தியாசம் அல்ல. அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எல்லா காலத்துக்கும் 1400 வருடத்தில் இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கிறோம், நாலாபுரத்திலும் அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு வைட் அமெரிக்கன், அமெரிக்காவுடைய பிளாக் அமெரிக்கன்ஸ் அங்குள்ளவர்களும் இதை சந்தோஷமாக ஏற்று நடக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த முஸ்லிம்கள் இங்கிருந்து போய் வசித்தவர்கள் அல்ல, ஆஸ்திரேலியன் முஸ்லிம் அவரும் இதை சந்தோஷமாக எடுத்து நடக்கிறார். ஜப்பானில் பிறந்து வாழ்ந்து நபியவர்கள் தோன்றுவதற்கு முன்பு ஒசாகா சிட்டி என்பது 2000 வருடத்தை உள்ளடக்கியிருக்கிறது, அதனுடைய வரலாறு இருக்கிறது. இந்த 2000 வருடத்துக்கு முன் வாழ்ந்த அந்த ஜப்பானிய மக்களிடத்தில் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை முன்வைக்கப்படும் பொழுது அங்கு யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ உள்ளத்தால் அதை இன்பமாக கருதி நபியுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் அதை ஏற்று நடக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கெல்லாம் காஃபிர்கள் இன்று பழைய காலத்தை விட்டுவிடுங்கள், இன்று இந்த நூற்றாண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் லண்டனில் பிறந்த அந்த லண்டனுடைய மண்ணில் வளர்ந்த அங்கே அந்த இரத்தத்தில் ஊறிய அந்த ஒரு பையன் இஸ்லாத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு நபியுடைய வாழ்க்கையை இன்பமாக தருகிறது. அங்கே அந்த எங்கேயோ ஆப்பிரிக்காவுடைய அந்த பிஜி ஐலண்டாக இருக்கலாம், அதை அந்த அந்த சோமாலாக இருக்கலாம், அதை உலகத்துடைய ஆக வறிய நாடாக இருக்கலாம், அங்கு வாழக்கூடிய ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் இஸ்லாத்துடைய அந்த ஒளியும் அந்த பிரகாசமும் நபியுடைய வாழ்க்கையின் இன்பமும் அது அவனுக்கு மிகவும் ருசியாக இருக்கிறது. ஏனென்றால் மேலான சகோதரர்களை பிரியார்களே, அல்லாஹ் இதுக்கு ஒரு காந்த சக்தியை, அல்லாஹ் இதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறையில்லாமல் எல்லா வகையிலும் அங்கு சம்பூர்ணமானவர்களாக வியாபாரம் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய வியாபாரம் உலகத்துக்கு முன்மாதிரியாக இன்றைய உலகமும் கம்யூனிசம், சோசியலிசம், கேபிட்டலிசம் என்ற உலகத்துக்கு என்னென்ன இசம்கள் உலகத்துக்கு கொடுக்கப்பட்டதோ, அந்த பொருளாதார திட்டங்கள் எங்கு முன்வைக்கப்பட்டதோ, அந்த பொருளாதார திட்டங்கள் எல்லாம் அது பாலடைந்து அதை ஏன் நாம் அமல்படுத்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த ரஷ்யாவுடைய அந்த சோசியலிசத்துடைய அந்த கம்யூனிசத்துடைய அந்த ஆட்சியை செய்தவர்கள் ஏன் இதை நாம் ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழக்கூடிய ஒரு வறுமையான ஊரில் இந்த முறையை நாம் ஏன் அனுபவித்திருக்க கூடாது என்று கைசெல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சிறப்பம்சத்தை வைத்திருக்கிறார். பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுது, வியாபார முறை என்று சொல்லும் பொழுது, கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லும் பொழுது இதில் சம்பூர்ணமாக இன்றைய நூற்றாண்டில் சுவிட்சர்லாந்தில், இன்று அமெரிக்காவில், இன்று பிரான்சில், இன்று லண்டனில், இன்றைய உலகத்துடைய அந்நிய நாடுகளில் இதை பற்றி பேசப்படுகிறது. நபியுடைய பொருளாதாரம், வட்டி இல்லாத பொருளாதாரம், இஸ்லாமிய பொருளாதாரம், இது மக்களுக்கு நீலத்தை அறிமுகப்படுத்துகிறது, இது மக்களுக்கு சாந்தியை கொடுக்கிறது, மக்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியை கொடுக்கிறது என்று இன்று மேடைகளில் அவர்கள் பேசக்கூடியவர்களாக, காவலர்கள் இதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முன்வரக்கூடிய நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் இதனுடைய சிறப்பு அம்சத்தை இது நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஹயாத்து சஹாபாவுடைய இறுதி பகுதியை, மூணாம் பாகத்தின் கடைசி பகுதியை படித்து பாருங்கள். அதில் ஒரு தலைப்பை ஹதரத் மௌலானா யூசுப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அது என்ன? இஸ்லாத்தையும் நபியவர்களை பற்றி பகைவர்கள் சொன்ன நலவுகள், பகைவர்களுடைய நாவிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியவர்களுடைய நல்லவைகளை, ஒன்றிருக்கிறது நாம் பேசுவது, ஒன்றிருக்கிறது முஸ்லிம்கள் சொல்வது, ஒன்றிருக்கிறது பகைவர்களுடைய நாவிலிருந்து ஒன்று வெளியாகுவது. யார் எதிர்த்தார்களோ, யார் வேண்டாம் என்று சொன்னார்களோ, யார் பின்பற்றக்கூடாது என்று சொன்னார்களோ, அவர்களுடைய நாவிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய உண்மையை,
இதனுடைய ஹக்கீக்கத்தை, இதனுடைய யதார்த்தத்தை, இதனுடைய சிறப்பை, இதில் இருக்கும் நல்ல அம்சங்களை அவர்கள் பேசும் பொழுது மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அதற்குரிய சிறப்பம்சம் அது நம்மால் சொல்லி முடிக்க முடியாது. யூத பாதரிகள், அந்த அந்த கிறிஸ்தவ பாதரிகள், யூத அவர்களுடைய அந்த அந்த சனிதாரில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்துடைய சிறப்பு என்ன? அப்துல்லா இப்னு சலாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய யூதர்களின் தந்தை, யூதர்களின் பெரியோர்கள் ஒருவர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பு அவரை பற்றி நபியவர்கள் யூதர்களை அழைத்து கேட்டார்கள், அப்துல்லா இப்னு சலாமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், எங்களில் ஆக சிறந்தவர், எங்களில் மேன்மையானவர், அவர் ஒன்றை சொன்னால் நாம் எடுத்து நடப்போம், யூதர்களின் தந்தை என்று அவரை பாராட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வெளியே வர சொன்னார்கள். அவர்கள் வெளியே வந்து, நான் கலிமாவை சொல்கிறேன், நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்று அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்திய பொழுது அந்த யூதர்கள் திகைத்து விட்டார்கள். எங்களுடைய ஃபாதரை, எங்களுடைய தலைவர், எங்களுடைய தந்தை என்று வர்ணிக்கக்கூடிய இந்த அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் நபியுடைய தோழராக மாறிவிட்டார் என்று அவருக்கு வியப்பாக இருந்தது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உண்மையாக ஒரு மனிதன் உண்மையான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை உள்ளத்தால் எடுத்து ஒரு மனிதன் படிப்பான் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், அதில் உள்ள சிறப்பம்சத்தை, அதில் உள்ள கயிர்களை நிச்சயமாக மனிதனுடைய உள்ளம் சொல்லும். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் இதன்படிதான் நடக்க வேண்டும், இதுக்கு மாற்றமாக என்னுடைய ஒரு எட்டையும் நான் எடுத்து வைக்க கூடாது என்பதை மனிதர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். மேலான சகோதரர்கள் பெரியார்களே, இன்றைய இந்த தினத்தில், இன்றே ரபியுல் அவ்வலுடைய இந்த இறுதி பகுதியில் இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கும் நபியுடைய சிறப்புகளை பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைப்பதை பெரும் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. வெறுமனே பேசுவது மாத்திரமல்ல, எங்களுடைய செயலில் அவர்களுடைய சுண்ணாக்களை, அவருடைய வாழ்க்கை முறையை எந்த முறையில் நாம் கொண்டு வர முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கருத்தில் எடுக்க வேண்டும். அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா இதற்காக ஒரு சின்ன பணியை செய்து நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு தகவலை அனுப்பி வைத்திருக்கிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பம்சத்தை உள்ளடக்கி ஒரு தகவலை மக்கள் படிப்பதற்கும், உலமாக்கள் மேடையில், மெம்பர் மேடையில் இதை பேசுவதற்கும் வழியாக இந்த ஒரு தகவலை நாடலா ரீதியில் 2000 மேற்பட்ட பள்ளிகளுக்கு இது அனுப்பி வைக்கப்படுகிறது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் கூறுவது என்ன? அல் குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி என்ன சொல்கிறது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உல்லதி பாஸஃபில் உம்மியீன ரசூலும் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாதி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மிகளுக்கு மத்தியில் எழுத வாசிக்க தெரியாத நபியவர்கள் நபியாக வரக்கூடிய நேரத்தில் 17 பேர் தான் மக்காவில் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் இருந்தார்கள். அந்த அளவு அந்த ஜாகிரியத்துடைய காலத்தில் மடமையில் மூழ்கிருந்த மக்கள், அவர்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பினான், அவர்களையும் உம்மியாக அனுப்பினான். முஹம்மது என்ற வார்த்தையை கூட எழுத தெரியாதவராக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் வஹியின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் மூலமாக அல்லாஹ் சிறப்பான அறிவை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்கள் உம்மிகளுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டார்கள், உம்மி நபியாக அனுப்பப்பட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு அம்சமாக இருந்தது. குர்ஆனுடைய 6666 ஆயத்துகள், இந்த திருவசனங்களை அவர்கள் சரளமாக ஓதுகிறார்கள், மிக அழகாக ஓதுகிறார்கள். அவர்கள் எந்த பிழையும் இல்லாமல் ஓதுகிறார்கள். அரபு இலக்கணத்தை, இலக்கணத்தில் பாண்டித்யம் பெற்ற அக்காலத்தில் வாழக்கூடிய அரபிகள் திகைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பண்டித்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது வியப்படைந்தார்கள். லா தஸ்மஹு லிஹாதல் குர்ஆன் வல்ஹவ் ஃபீ, இந்த குர்ஆனை செவியிட வேண்டாம், இதை கேட்க வேண்டாம் என்று அவர்கள் தடுப்பார்கள், வேண்டாம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கொடூரம் உள்ளவர்கள் நபியவர்கள் இரவு நேரத்தில் சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் என்ற இந்த திருவசனங்களை ஓதும் பொழுது கனவில் வந்து, ஒளிந்து வந்து, மறைந்து வந்து, யாரு கேட்க வேண்டாம் என்று பகலில் மக்களை தலைவர்கள் தடுப்பார்களோ, இரவில் அவர்கள் நபி ஓதும் குர்ஆனை, நபியவர்கள் தொழுகையில் ஓதும் குர்ஆனை அவர்கள் செவிசாய்த்து கேட்கக்கூடியவர்களாக மாறினார்கள். எதை வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை அவர்களுடைய உள்ளமே சொல்கிறது. நாம் மறுப்பது, நாம் வேண்டாம் என்று சொல்வது, அது நம்முடைய மனோ இச்சைக்காக. தலைமத்துவம் எங்களிலிருந்து வேறு யாருக்கும் போய்விடப் போகிறது. எங்களுடைய இந்த பலம், எங்களுடைய இந்த ஆட்சி, எங்களுடைய இந்த பதவி, எங்களுடைய இந்த தலைமத்துவம், அது கையில் இருந்து போகப் போகிறது என்ற ஒரே பயத்துக்காக தான் கேட்க வேண்டாம், கேட்டீங்க என்று சொன்னா எல்லாருமே அவருடையதாக ஆகிவிடுவீங்க என்று ஒரே காரணத்துக்கு தான் தடுத்தார்களே தவிர இதில் உள்ளது உண்மைதான் என்பதை அவர்கள் தெரிந்திருந்தார்கள். இதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தகப்பன் தன்னுடைய குழந்தை எனக்கு பிறந்ததுதான் இது என்பதை தெரிந்திருக்கிறது போன்றுதான் நபி அவர்களை அவர்கள் தெரிந்திருந்தார்கள், முஹம்மது எங்களுடைய நபி என்பதை அவர்கள் தெளிவாக தெரிந்திருந்தார்கள் என்பதை குர்ஆன் எடுத்து சொல்கிறது. உம்மி நபி அவர்களுக்கு உண்மையாக வந்த அந்த அந்த மக்களுக்கு நபி அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆன் பக்கம் அழைக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பணியை சொல்லும் பொழுது யத்ரு அலைஹிம் ஆயாத்தி, குர்ஆனுடைய திருவசனத்தை அவர்கள் ஓதுவார்கள், அவருடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார்கள், அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய திருவசனத்தில் கூறியிருக்கிறார். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய நற்குணங்களை பற்றி இந்த இடத்தில் எடுத்துக் கூறப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சுருக்கமாக தெளிவாக சொன்னார்கள், குலுக்குஹு அல் குர்ஆன், நபியுடைய பண்பு, நபியுடைய நற்குணம், நபியுடைய சிறப்பம்சம் அதுதான் குர்ஆன் என்று சொன்னார்கள். இந்த கலாலா குலுக்கில் அவையும் அல்லாவை பாராட்டுகிறான், நபியை நீங்க மகத்தான சிறப்பான நட்பண்புகள் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களை பாராட்டுகிறான். எல்லா சகோதரர்களே, படைத்த அல்லாஹ் இந்த அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானோ, இந்த அல்லாஹ் அந்த நபியை தெரிவு செய்தானோ, அந்த அல்லாஹ் நபியை பார்த்து நீங்கள் சிறப்பான ஒன்றின் மீது இருக்கிறீர்கள், உங்களுடைய பண்பாக சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அந்த நபியுடைய பண்பு எவ்வளவு மென்மையாக இருக்கும். அபூ ஜஹல் பரம விரோதி, ஃபிரௌன் ஆதியில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அவருடைய மகன் இக்ரிமா நபியுடைய தோழராக போகிறார், அவர் இஸ்லாத்தை தழுவப் போகிறார், அவர் நபி அவர்களை சந்திக்க வருகிறார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நபி அவர்களுக்கு தெரியும் இருந்த போதிலும் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், ஓ அபூ ஜஹலுடைய மகன் வருகிறார், அவருடைய முன்னிலையில் அவருடைய தகப்பனை பற்றி குறை சொல்லாதீர்கள், அவருடைய தரப்பினை பற்றி திட்டாதீர்கள் என்று தன்னுடைய தோழருக்கு புகழ்த்துகிறார்கள். எந்த அளவுக்கு சிறந்த பண்பு அவர்களிடத்தில் இருந்திருக்கும் என்று சிந்திச்சு பாருங்கள். அவருடைய பண்பை மேலான சோழர்களை பிரியாகலே, குர்ஆன் என்னென்ன பண்புகளை சொல்லியிருக்கிறதோ, யாரும் நபியவர்களோடு பழகினா, யாரும் நபியவர்களோடு பேசினா, யாரும் நபியவர்களோடு சேர்ந்திருந்தா, என்னோடுதான் இவர்கள் அதிக அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் சிறப்பம்சத்தை கொடுத்திருந்தார். ஒவ்வொருவரும் தன்னுடைய பண்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மிகவும் மிருதுவான, மிகவும் இரக்கமுள்ள, மிகவும் கருணையுள்ள, தான் அணிந்திருந்ததையும் கலைந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டமுள்ளவர்களுக்கு உதவி செய்யும் பண்பாடு உள்ள அல்லாஹ் தஆலா அவர்களை எச்சரிக்கை செய்கிறார். இல்லை ரபியே, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நான் தஜால் எதற்கு மகளூலத்தன் இலா உலுக்கை வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்தி ஃபதகூர மல்ஹு மஸ்ஊரா, அனைத்தையும் கொடுத்து விடவும் வேண்டாம், பிரதியில் கையை நீங்கள் உங்களுடைய களத்தில் கட்டிக்கொள்ளவும் வேண்டாம், கஞ்சத்தனமும் வேண்டாம், தாராள தன்மை இருந்து நீங்கள் அணிந்ததையும் எடுத்து கலைந்து கொடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எச்சரிக்கை செய்கிறார். உள்ளத்தில் அவருடைய எந்த அளவுக்கு உம்மத் என்ற இந்த கருணை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததென்றா, என்னுடைய ஒவ்வொருவரும் என்னை பின்பற்றக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் சொர்க்கவாதியாக ஆக வேண்டும் என்று அவர்கள் ஆசை வைத்த காரணத்தினால் சில இரவுகளில் அவர்கள் அழுவார்கள். அவருடைய அழுகையை வர்ணிக்கக்கூடிய ஹதீஸ்கள் எப்படி சொல்கிறது என்று சொன்னால், உள்ளம் குமுறும், உள்ளம் எப்படி குமுறும் என்று சொன்னால், நீங்க நெருப்பு பற்ற வச்சு அந்த நெருப்புக்கு மேல ஒரு சட்டியை வைத்து அந்த சட்டில தண்ணியை கொதிக்க வைத்து அந்த சட்டியை மூடி வச்சீங்கன்னு சொன்னா, அந்த சட்டில தண்ணீர் கொதிச்சு வரும் பொழுது என்ன சத்தம் கேட்குமோ அது போல அவருடைய உள்ளத்தில் அந்த உம்மத்துடைய கவலையில் சத்தம் கேட்கும். அந்த குமுறல், அந்த அழுகை அல்லாஹ் இதை குர்ஆனில் சொல்லும் பொழுது லல்லக்க பாயுனஸ்க்கு அல்லாஹ் குர்ஆன், இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்ளப் போகிறீர்களா, நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா, நீங்கள் உங்களை அப்படியே நாசமாக்கப் போகிறீர்களா என்று அல்லாஹ் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு உம்மத்துடைய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழக்கூடியவர்களாக, குமரக்கூடியவர்களாக, அவர்களுடைய விஷயத்தில் கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபி அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அன்பை பற்றி அல் குர்ஆன் மக்களே, இந்த நபியை நீங்கள் நேசிக்க வேண்டும், இந்த நபியை நீங்கள் அன்பு வைக்க வேண்டும். உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய வீடு வாசல், உங்களுடைய சொத்து செல்வம், உங்களுடைய பகையும் நண்பர்கள், உங்களுடைய அக்கம் பக்கத்தார்கள், உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தை, உங்களை உங்களுடைய உங்களை விடவும் நீங்கள் இந்த நபியை நேசிக்க வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு ஒரு நேசம் இருக்கும் என்றால், உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும் என்றால், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் என்றால், அல்லாஹ்வுக்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய கல்வாவில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேருடன் யாரை இணைத்துக் கொண்டாரோ அந்த இணைப்பு தான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமே தவிர, அதை விட உலகத்தில் எதுவுமே எனக்கு மேன்மையானதாக இருக்க முடியாது என்று அந்த உண்மையான நேசம் எங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட வேண்டும். அல்லாஹ் இந்த இடத்தில் உள்ளத்தால் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் கேட்கக்கூடிய அனைவருடைய உள்ளத்திலும் உண்மையான அன்பை எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுவானாக. மேலான சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தில் உண்மையான அன்பு வர வேண்டும். நபியுடைய உண்மையான அன்பு வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? எதுவுமே சிரமமாக இருக்க மாட்டாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா தஆக்கும் ரசூல் ஃபஹுஸூ வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹூ. நபியவர்கள் எதை எடுத்து செயல்படுமாறு சொன்னார்களோ அதை எடுத்து செயல்படுங்கள், அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு அழகாக சொல்கிறது. அதனால் நபியவர்களுடைய வாழ்க்கை நமக்கு இன்பமாக இருக்க வேண்டும், நபியுடைய செயல் நமக்கு இன்பமாக இருக்க வேண்டும். நபியுடைய ஒவ்வொரு கட்டமும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரைக்கு, நான் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இந்த இறுதி ரபியுடைய பகுதியில் இதை பேசுவதற்கு தெரிவு செய்தது ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன? இதை பேசுவதன் மூலமாக இந்த சபையில் உள்ள ஒரு சிலர் அல்ல, என்னுடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை, கேட்கக்கூடிய அனைவர்களும் இன்று ஒரு வைராக்கியத்துடன் போக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய குழந்தைகள் மத்தியில், என்னுடைய நண்பர்கள் மத்தியில், என்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டார்கள் மத்தியில் இந்த அன்பு நபியின், இந்த சிறந்த நபியின், இந்த உலகத்தின் அருளின், இந்த உலகத்தின் ரஹமத்தின் இந்த இறுதி நபியாக அனுப்பப்பட்ட இந்த நபி ஆலத்தார் மீது ரஹமத்தாக இருந்த காவிரன் மீதும் கருணை காட்டிய மிருகத்தின் மீது நபி அவர்கள் தன் மிகவும் அன்பாக நடந்து கொண்ட, அன்பாக நடந்து கொண்ட நபி அவர்களுடைய ஒரு சுன்னத்தை என்றாலும், ஒரு சுன்னத்தை என்றாலும் நான் பின்பற்றுவேன், அன்புடன் பின்பற்றுவேன், என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன், என்னுடைய வியாபாரத்தை இஸ்லாமிய அடிப்படையில் வட்டியில்லாத வியாபாரமாக, நீளமான வியாபாரமாக, ஹலாலான வியாபாரமாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வியாபாரமாக, என்னுடைய குடும்பத்தில் நான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இஸ்லாமிய பழக்க வழக்கத்தை, இஸ்லாமிய சுன்னாக்களை நான் எடுத்து வருவதை நான் ஒரு வைராக்கியமாக எடுத்து செல்வேன் என்ற ஒரு நீயத்துடன் தான் இந்த தலைப்பை நான் பேசியிருக்கிறேன். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது பற்றி அல் குர்ஆன், நபியவர்களை பின்பற்றுவதை பற்றி அல் குர்ஆன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது? நபியவர்களை நேசிங்கள், நபியவர்களை பின்பற்றுங்கள், நபியவர்களை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் அவர்கள் அவர்களது சமாதானம் பற்றி அல் குர்ஆன் இன்றைய உலகிற்கு, குறிப்பாக இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் மத்தியிலும், அனைத்து தலைவர்கள் மத்தியிலும் சமீபத்தில் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் முன்பு அனைத்து சமய தலைவர்களை ஒன்று சேர்த்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த சமாதான செய்தியை தான் அவர்கள் முன்வைத்தோம். அவர்கள் முன்னிலையில் இந்த குர்ஆனுடைய திருவசனங்களை, நபியுடைய வாழ்க்கை ஒன்றிருக்குது சமாதானத்தை பற்றி பேசுகிறது, ஒன்றிருக்குது சமாதானத்து உலகத்தில் நிலைநாட்டுவது. அதுதான் கஷ்டமானது. ஏன்? சமாதானத்தை நிலைநாட்ட வரக்கூடிய நேரத்தில் அங்கே ஆபத்து வரும், அங்கே விட்டுக் கொடுக்க வேண்டி வரும், உரிமைகள் பறி போன்றது போன்று தென்படும். அந்த நேரத்தில் தனக்குள்ள உரிமைகளையும் விட்டுக் கொடுக்க வேண்டி வரும். இன்று இந்த நாட்டில் சமாதானம் என்பதை பேச்சளவில் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இரு தரப்பாரும் விட்டுக் கொடுப்பதற்குரிய நிலைப்பாட்டில் எதுக்குமே வருவதில்லை. விட்டுக் கொடுப்பதற்குரிய ஒரு சாரார் பிடிவாதமாக இருக்கும் பொழுது மறுசாரார் விட்டுக் கொடுக்க வேண்டும். விட்டுக் கொடுப்பது அனைத்தையும் எடுப்பதற்கு இது நபி அவர்கள் காட்சி தந்த ஆகப்பெரிய சுன்னத். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எங்களுடைய எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய சாரம்சம் என்ன? அதனுடைய சாரம்சம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து, நீங்க நபிதானா? நீங்க எங்களை உம்ராக்கு வர சொல்லி சொல்லலையா? நீங்க இங்க வந்ததுக்கு பிறகு என்ன நீங்க எல்லாம் அவங்களோட பேச்ச கேட்கறீங்க? எங்களை நீங்க உம்ராவுக்காக வர சொல்லிட்டு, நாங்க 1000 பேர் உம்ராக்காக எல்லாம் கட்டி மதீனால இருந்து 8 நாள் கஷ்டப்பட்டு இந்த மக்கால வந்து இந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்க இருக்கக்கூட நீங்க அவங்களோட பேச்ச கேட்டுட்டு இப்ப திரும்பி போவோம்ன்றீங்க? மிகவும் கவலையான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். வீட்டுக்குள்ள போனவங்க தன் மனைவி உம்மு சலமா, உம்மு சலமா மனைவியிடத்துல மசூரா செய்றாங்க. மனைவியிடத்துல மசூரா செய்யக்கூடாது என்பது தவறு. பெண்களிடத்துல ஆலோசனை செய்யக்கூடாது என்பது தவறு. பெண்களிடத்தில் ஆலோசனை செய்யலாம், முடிவு கணவனுடைய கையில் தான் இருக்க வேண்டும், ஆண் தான் முடிவு எடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்தார்கள், உம்மு சலமா நானும் எஹ்ராம் கட்டி சஹாபாக்களும் எஹ்ராம் கட்டி நான் எஹ்ராம கலைஞ்சிட்டு திரும்பி போவோம் என்று சொல்லக்கூட இந்த சஹாபாக்கள் இன்னும் இதை எடுத்து நடக்காம இருக்கிறாங்களே, நான் என்ன செய்ய என்று உம்மு சலமா என்ற மனைவி கிட்ட கேட்கக்கூட அழகான ஒரு மஷூராவை அந்த மனைவி முன் வைச்சாங்க. சொன்னாங்க, நபியே நீங்க ஆரம்பிங்க, நீங்க எல்லாரோட முன்னுக்கும் முடிய இருக்குங்க, அதுக்கு பிறகு பாருங்க இந்த மக்கள் என்ன செய்வாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து தன்னுடைய அந்த முடியை நபி அவர்கள் சிறைக்க அதை அலட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். சுபஹானல்லாஹ், சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு அதே நேரத்தில் எல்லோருமே அவருடைய முடிகளை காய்ந்து விட்டார்கள். என்ன சகோதரர்களை பெரியார்களே, உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு இந்த பேசின சம்பவம் தாலீம் கிதாபுகளில் பதிவாக இருக்குது, படித்துக் கொள்ளுங்க. சுருக்கமாக உமர் ரதியல்லாஹு தன்னுடைய வாழ்நாள்ல அந்த கடினமாக பேசின நேரத்தை வார்த்தைய நினைக்கிற நேரம் எல்லாம் அழுது 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 அதுக்காக தர்மம் செய்வார்கள். ஏன் பேசினேன், ஏன் உண்கிறேன், ஏன் கோபப்பட்டேன், ஏன் என்னுடைய நவீனத்தில் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்பதாக உமர் ரதியல்லாஹு அவர்கள் மிக கை சேதப்படக்கூடியவர்களாக அழுது 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 நான் அந்த வார்த்தைக்காக, அந்த கடிஞ்சு கொண்டதுக்காக, அந்த கோபப்பட்டதுக்காக, அந்த அளவு குறைவாக நடந்ததுக்காக நான் என் வாழ்நாள் முழுவதும் அமல் செய்து கொண்டிருக்கிறேன் என்று உமர் ரதியல்லாஹு சொன்னார்கள். அதே நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், அன்றைய உடன்படிக்கை எமக்கு சாதகமாக தென்படவில்லை. என்னண்டா, ஒரு சஹாபி வந்து நிற்கிறாரு, முஸ்லிம், நான் கலிமா சொல்லிட்டேன், ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்குது. என்ன போடப்பட்டிருக்குது? ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்குது, ஆண்கள் யாரும் முஸ்லிமாக வந்தா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு காபிர்கள் இருந்து இங்க வந்தா உங்களோட கையில திருப்பி தந்துடுவோம். இவ்வளவு கஷ்டம், ஒரு சஹாபி வந்திருக்கிறார், நான் முஸ்லீம் என்று சொல்றார், என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. நபி அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க, ஒப்பந்தத்தில் கை சாத்திட்டோம், சைன் அக்ரிமெண்ட் ஆகிருச்சு, நீங்க அவங்களோட கையில தான் ஒப்படைக்கப்படணும். மிக கஷ்டமான கட்டம், ஈமான் பறிபோற கட்டம். ஆனா சஹாபாக்கள் உறுதியாக இருந்தார்கள், அந்த சஹாபியும் உறுதியாக இருந்தார். அல்லாஹ் முடிவை வரலாறு சொல்கிறது, இஸ்லாத்துக்கு வெற்றி அந்த உடன்படிக்கையில் அமல் செய்ததுதான். அதனால் சமாதானத்தை நிலைநாட்டிய ரவியை பார்க்க வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களையும் நாம் மிக பணிவாக, இந்த நாட்டு தலைவரையும் இந்த நாட்டை நடத்தக்கூடிய கட்சியர்களையும் நாம் அவர்களுக்கு முன்வைக்கிறோம். இந்த செய்தியை இஸ்லாம் காக்கும் முறை பிரகாரம் எங்கு சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டுமோ, இஸ்லாமுடைய நபியுடைய அடிசுவற்றின் பிரகாரம் நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் நிச்சயமாக வெற்றி காண முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு தரும் ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் வேளாண் சகோதரர்களை பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய நபியை இரு நபியாக அனுப்பியிருக்கிறார். இதற்கு பிறகு நபி வரப்போறது கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு எச்சரிக்கையும் நபி மூலமாக செய்திருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இது உங்களுக்கு வெளியில் தொங்க வைக்கப்பட்டிருக்கும், கட்டாயமாக இதை படியுங்கள். இல்லாத இடங்களுக்கு பள்ளிகளில் தொங்க வையுங்கள். இந்த முக்கியமான இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கும் இமாம் மஹ்தியின் வருகை, இமாம் மஹ்தியின் வருகை, அதுவும் ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது. அதில் அது இதில் தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும், ஒவ்வொரு முஸ்லிமும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் மஹ்தி என்பவர் இதுவரைக்கும் எமக்கு தெரிய பிறக்கவில்லை. அல்லாஹ் நபியவர்கள் மூலமாக ஏராளமான ஹதீஸ்களில் குறிப்பிட்டிருக்கிறார், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒருவர் இந்த உம்மத்தில் வரப்போகிறார். அல்லாஹ் ஒரு நல்ல சாலிஹான மனிதரை அல்லாஹ் அனுப்பி வைக்கப் போகிறார். அவருடைய பெயர், அவருடைய விலாசம், அவருடைய குடும்பம், அவர் பிறக்கும் இடம், அவர் மக்காவில் பையத்து செய்யும் முறை, இதையெல்லாம் இந்த தொகுப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுவரைக்கும் பிறக்கவில்லை. பிறந்தார்களா இல்லையா நமக்கு தெரியாது. அவர்கள் பிறந்தால் அவருடைய பெயர் என்னவாக இருக்கும்? அவர்கள் முஹம்மது இப்னு அப்துல்லா, நபியுடைய பெயர் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய வம்சாவளி அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வம்சாவளியாக இருக்கும். அவருடைய வருகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களில் அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் யாரும் ஏமாந்து வீணாக இந்த பேச்சுகளை பேசி மக்களை ஏமாற்ற முயற்சி செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சிறப்பு பகுதி என்னன்னு சொன்னா, பின்னால என்னென்ன நடக்க இருக்குதோ அது அனைத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த இடத்துல சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷால்லா விவரமாக அடுத்த ஜும்மாக்களில் விவரிப்போம். இன்று நாம் வைத்த இந்த சாரம்சத்தை நாம் உள்ளத்தால விரும்புவது, நேசிப்பது, ஆதரவு வைப்பது அல்லா நம் அனைவர்களையும், இந்த ஜும்மாவில் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமையும், இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் இறுதி வரைக்கும் அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக வாழ்ந்து உம்மத்தாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாரே. யா அல்லாஹ், இந்த இறுதி நபியுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்தில் போட்டு விடுவாயாக. எங்களுடைய சொல், செயல், எங்களுடைய உள்ளம் அனைத்தையும் நபியுடைய அன்பால் நிறைத்து விடுவாயாக. ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த நபியுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவாயாக. எங்களுடைய குழந்தைகளுக்கு, எங்களுடைய மணிமக்களுக்கு, எங்களுடைய பெற்றோர்களுக்கு, எங்களுடைய வாழக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்களுக்கு இந்த பாக்கியத்தை தருவாயாக. ஒவ்வொரு கட்டத்திலும் நபியுடைய சுன்னாக்களை பேணி பின்பற்றி அன்பு வைத்து ஆதரவு வைத்து நடக்க வல்ல அல்லாஹ் அனைவர்களுக்கும் கிருபைசுவானாக. அவர்களுடைய அமைதியை, அவர்களுடைய சமாதானத்தை அல்லாஹ் இந்த நாட்டில் நிலைநாட்டுவாயாக. இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கும் இந்த அமைதியின்மையை அல்லாஹ் நபியுடைய இந்த சிறப்பான பிறந்த மாதத்தில் முன்வைத்து நாம் கேட்கிறோம். அல்லாஹ் எமக்கு நிம்மதியான ஒரு சூழலை நீ ஏற்படுத்தி தருவாயாக. இந்த சமாதானத்தை முஸ்லிம்களுக்கும் அந்நியர்களுக்கும் சாதகமானதாக நீ அனைவர்களுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும் கயிறுள்ளதாக ஆக்கி தருவாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.